السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وقال تعالى: إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. وقال أيضا: واتقوا يوما ترجعون فيه إلى الله. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா எல்லா காலத்திலும் அமல் செய்யக்கூடிய விதத்தில் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்தது. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எல்லா காலத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லாராலும் அமல் செய்யக்கூடிய விதத்தில் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். மூணு அடிப்படைகளில் வேதமுடையவர்கள் ஒன்றுபடுகிறார்கள். கிறிஸ்தவர்கள், யூதர்கள், முஸ்லிம்கள். அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கை, அவர்கள் அவர்களுடைய நபிமார்கள் மீதுள்ள நம்பிக்கை, ஆகிறத் மீதுள்ள நம்பிக்கை. யூதர்களுக்கும் அல்லாஹ்வும் ரசூலும் ஆகிறத்தும் இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ்வும் ரசூலும் ஆகிறத் மீது நம்பியிருக்கிறது. நாங்களும் அல்லாஹ், ரசூல், ஆகிறத் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். சின்ன சின்ன வித்தியாசங்கள் உண்டு. முஸ்லிம்களாகிய நாம் ஏகத்துவம், இறுதி நபித்துவம், ஆகரத்துடைய நம்பிக்கை, இதை எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இதில் நாம் நம்முடைய நம்பிக்கை ஆமந்து பில்லாஹி வ மலாஇகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலி வல் யௌமில் ஆகிர் என்றதின் மீது மிக உறுதியாக இருப்போம். அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காதமுன் நபியின் இறுதி நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிறகு இந்த நபியும் கிடையாது. அவர்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தாக அருளாக, ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஒமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்நாஸ், உலகத்துக்கு தூதராக வந்திருக்கிறார்கள், இறுதி நபியாக வந்திருக்கிறார்கள் என்ற இந்த நம்பிக்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் நாங்கள் நபியாக ஏற்றுக்கொள்கிறோம். யூதர்கள் நபியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் நாங்கள் நபியாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆமந்து பில்லாஹி வ மலாஇகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலி, ரசூல்மார்களை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். அதில் எங்களுடைய இந்த நம்பிக்கை விஷயத்தில் நாங்கள் நபிமார்களை மதிக்கிறோம். உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களையும் நாங்கள் மதிக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை இறுதி தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி வர முடியும். குர்ஆன் அல்லாஹு தஆலா 19க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் ஆகிறத்துக்காக பயன்படுத்தி இருக்கிறார். பல வார்த்தைகளை, அந்த ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், நீங்க எல்லோரும் அந்த நாளில் கொண்டு சேர்ந்தீர்கள். கியாமத் மீது சத்தியமாக சொல்கிறேன், நபி அவர்கள் சொல்கிறார். குர்ஆன் அதை சொல்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், கியாமத் இருக்கிறது, வரதான் போகிறது. கனிவான சகோதரர்களை பெரியார்களே, இந்த மூணு அடிப்படைகள்ல உலகத்தில் வாழக்கூடிய 1.5 பில்லியன் முஸ்லிம், 1.8 பில்லியன் முஸ்லிம் நம்பிக்கை வைக்கும். உலகத்தில் வாழக்கூடிய இந்த முஸ்லிம்களுடைய நம்பிக்கை ஏகத்துவம், இறுதி நபித்துவம், ஆகிறது. இத இந்த விசுவாசத்தை யாராலும் அப்புறப்படுத்த முடியாது. இது அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு மாபெரும் கிருபை. முஸ்லிம்களாகிய நாம் உலகத்தில் பல வகையான நாடுகளில் வாழ்கிறோம். டோட்டல் முஸ்லிம் உள்ள நாடுகள், முஸ்லிம்கள் ஆப்போசிட் சிறுபான்மை நாடுகள் உலகத்தில் 60% முஸ்லிம்கள், 40% மாற்று மதத்தவர்கள், இப்படி நாடுகளும் உலகத்தில் இருக்கு. 2%, 3%, 5%, 10% மைனாரிட்டிஸ் ஆக முஸ்லிம் வாழக்கூடிய நாடுகள் உலகத்தில் இருக்கு. அல்லாஹ் கிருபையை கொண்டு ஜனநாயக நாடுல இஸ்லாமிய ரிலிஜியஸ் ரைட்ஸ் அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருவரும் தன்னுடைய மத சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்குரிய அந்த ரைட்ஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் உலகத்தில் கிட்டத்தட்ட 196 நாடுகள் ஐக்கிய நாட்டு சபையோட ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். இஸ்லாமிய நாடுகளும் அதுல அந்த ஒப்பந்தத்தில் உள்பட்டிருக்கிறார். உலகத்தில் இந்த நிலைப்பாடு நாங்கள் பார்த்து வருகிறோம். மத சுதந்திரம் உண்டு, எல்லாரும் கொடுக்கப்பட்டது. முஸ்லிம்கள் ஆகிய எமக்கும் அல்ஹம்துலில்லாஹ் உலகத்து நாடு உலக நாடுகளில் செய்து வந்திருக்கு. சமீப காலத்தில் இஸ்லாம் ஒரு இஸ்லாமோபியா என்ற ஒரு அச்சுறுத்தல், இஸ்லாம் ஒரு தவறான மார்க்கம் என்பதாக முன்னெடுத்து வைக்கப்படுகிறது. இஸ்லாத்துல தான் தீவிரவாதம், இஸ்லாத்துல தான் இப்படி என்று சில தவறான கருத்துகள் உலகத்தில் பரப்பப்பட்டு வருகிறது. இப்படி இஸ்லாத்துக்கு எதிராக தவறான கருத்துகள் பரப்பப்பட்டது என்பது இதொரு புதிய விஷயம் அல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், சூரத் நூஹ்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹு தஆலா சூரத் இப்ராஹிம்ல, அல்லாஹு தஆலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூரத் முஹம்மதுல, சூரத் யூசுப், சூரத் யூனுஸ் என்று சூரத் ஹூத் எல்லாரை பற்றியெல்லாம் வயசு. நபிமார்கள் தன்னுடைய இந்த நம்பிக்கையை மக்களுக்கு அறிமுகப்படுத்த கொல சிறுபான்மை நாட்டில் தான் வாழ்ந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பலத்த சோதனைகளை கொடுத்தார். அந்த சோதனையில் அவர்கள் மிக உறுதியாக இருந்து அல்லாஹோட தொடர்பாகி மக்களுக்கு சாந்தியையும் சமாதானத்தையும் அநியாயத்தை ஒழிக்கக்கூடிய திட்டத்தையும் அவர்கள் முன்வைத்தனர். அதில் நபிமார்கள் வெற்றி கண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இந்த தீன போதிக்கக்கூடிய நேரத்தில் மனித உரிமைகள் அனைத்தும் அப்படி பாலாக்கப்பட்டிருந்தது. ஹியூமன் ரைட்ஸ் என்ற வலிவே கிடையாது. யாருக்கும் ஒரு பெண் எடுத்தா அந்த பெண்ணுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கூட கிடையாது. பெண்ணுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் அனந்தர சொத்துடைய ரைட்ஸ் கிடையாது. ஒரு பெண் பிறக்கிறதையே ஒரு சோகமாக, ஒரு தர்த்தனியமாக, ஒரு ஒரு அந்த அந்த குடும்பத்துக்கு ஒரு இழிவாக கருதக்கூடிய ஒன்றாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் சூரத்து நிசா, சூரத்துல் அஹ்சாப், சூரத்து நூர் இவைகள் அல்லாஹ் இறக்கி வைத்து அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு பெண்களுக்கு எப்படிப்பட்ட உரிமைகள் கொடுக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி இல்ல பெண்களுக்கு சொத்துரிமை இருக்குது, பெண்களுக்கு வாழ்றதுக்குரிய ரைட்ஸ் இருக்குது, பெண்களுக்கு அலங்கர சொத்துடைய ரைட்ஸ் இருக்குது, பெண்கள் தைரியமாக சுதந்திரமாக வாழ முடியும் என்ற இந்த சட்டங்களை எல்லாம் நபி அவர்கள் அறிமுகப்படுத்தினார். இஸ்லாம் கொடுத்த அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இஸ்லாம் கொடுத்த ஹியூமன் ரைட்ஸ், இஸ்லாம் கொடுத்த அந்த பார்வை இருக்குது, அது உலகத்துக்கு கவர்ந்தது. எப்படி இந்த காலத்துல உலகத்துடைய நாடுகள் பல பல சூப்பர் பவர் நாடுகள் இருக்கிறது போல, அந்த காலத்திலையும் ரோம், கிஸ்ரா, ஹிரக்கல், முகௌகிஸ் இப்படி பல நாடுகள் இந்த இஸ்லாமிய தூது உலகத்துக்கு போக்குல உலக நாட்டில் பார்த்தாங்க, எங்கட இதுல இவ்வளவு அநியாயம், இந்த தீன்ல இவ்வளவு நிம்மதி, இவ்வளவு சந்தோஷம், இவ்வளவு மக்களுக்கு நேர்மை, சட்டத்துல இவ்வளவு ஒரு தெளிவு, எல்லாம் மிக டிரான்ஸ்பரன்சியாக முன்வைக்கப்பட்டது. அதுக்கு சுமார் 23 வருஷம் போச்சு. இந்த 23 வருஷத்துல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக மனிதர்களுக்கு செய்யப்பட்ட அநியாயத்திலிருந்து மனிதர்களை விடுவிக்கிறதுக்காக வேண்டி போராடினார்கள், சுதந்திரத்துக்காக போராடினார்கள். அவர்கள் எந்த விதமான அநியாயம் நடக்க கூடாது, ஒரு உயிரினத்துக்கு, ஒரு சாதாரண ஒரு பொருளுக்கு அநியாயம் நடக்கூடாது. எந்த அளவுக்குண்டா முஸ்லிம்கள் போகக்கூடிய நாடுகள்ல மதஸ்தலங்களுக்கு அநியாயம் நடக்கக்கூடாது, முஸ்லிம்கள் போகக்கூடிய நாடுகள்ல அவர்களுடைய குழந்தைகளுக்கு எதுவும் அநியாயம் நடக்கக்கூடாது, முஸ்லிம்கள் போகக்கூடிய நாடுகள்ல முஸ்லிம்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகள்ல பெண்களுக்கு அநியாயம் நடக்கக்கூடாது, மத தலைவர்களுக்கு அநியாயம் நடக்கக்கூடாது. இப்படி அழகான வழிகாட்டல்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு முன்வைத்தார்கள். இத ஒரு அழகான புத்தகமாக இந்த நாட்டில் 90 வருடம் வாழ்ந்த சிஜே வீரமந்திரி என்பவர் அழகாக தொகுத்து எழுதியிருக்கிறார். ஹதீஸ் என்ன, நபியுடைய சட்டத்துடைய உலகத்துக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன என்பதெல்லாம் அழகாக வகுத்து இந்த நாட்டில் பிறந்த ஒரு பௌத்தர், சிஜே வீரமந்திரி என்ற சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜாக இருந்தவர், அவருடைய இந்த புத்தகத்துக்கு அதை சிங்களத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அது ஆங்கிலம் சிங்களம் தெரிஞ்சவர்கள் கட்டாயம் படிக்கணும். அது மாற்று மதத்தவர்களுக்கு, லாயர்ஸுக்கு, படித்த மக்களுக்கு, யூனிவர்சிட்டிக்கு அது பகிர்ந்து கொள்ளப்படும். என்ன பார்வையில் ஷேகுல் அசர், அந்த காலத்தில் இருந்த ஷேகுல் அசர் அவரும் அதுக்கு ஃபார்வர்ட் கொடுத்திருக்கிறார்கள். அதை படிக்கக்கூடிய ஒருவருக்கு சஹீஹ் புகாரி என்னன்னு தெரியும், குர்ஆன் என்னன்னு தெரியும். எழுதினவர் ஒரு முஸ்லிம் அல்ல, இலங்கை நாட்டு ஒரு பௌத்தர். அவரு வேர்ல்டு கோர்ட்டுடைய டிப்டி ஜட்ஜாகவும் இருந்திருக்கிறார், இலங்கையுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாகவும். அவரை நாங்க ஜெமிய சொல்லலமா, அவருடைய மரணத்துக்கு சில வருடங்களுக்கு முன்பு நாம் அவரை கன்வென்ஷனல் ஹால்ல கௌரவிச்சோம். அவர் செஞ்சிருந்த சேவைக்கு ஏன் இதெல்லாம் ஒரு காலத்துல தேவைப்படும். இந்த நாட்டில் பிறந்த ஒரு பௌத்தர், சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜாக இருந்தவர், அவர் அழகாக இஸ்லாமிக் ஜூரிஸ்பிரடன்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் என்ற அந்த இஸ்லாமிய சிக்குடைய கண்ணோட்டம் உலகளாவிய பார்வையில எப்படிப்பட்டது என்றதெல்லாம் நபியுடைய இறுதி ஹுத்பா ஹஜ்ஜத்துல் வதா, அதுல ஹியூமன் ரைட்ஸ் எப்படி பேசப்பட்டிருக்குது என்றெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். அதனால இந்த நாட்டுடைய, நான் நினைக்கிறேன் இந்த மஸ்ஜிதுடைய ஒரு பொறுப்பாக இருக்கும், இந்த நாட்டில் உள்ள 220 பார்லிமெண்டேரியன்ஸ்க்கு கொண்டு போய் ஒப்படைக்கும். சிங்களம் பேசக்கூடியவர்களுக்கு சிங்களம், ஆங்கிலம் பேசக்கூடியவர்களுக்கு ஆங்கிலம். இந்த நேரத்தில் செய்யற ஆகப்பெரிய அமல் இதுவாகத்தான் இருக்கும். சிங்களத்தில் 500 ரூபாய் தான் கடைகளில் விற்கிறாங்க. இதை கொண்டு போய் கண்ணியமாக அவர்களிட கையில கொடுக்கப்படும். இந்த நாட்டு மக்கள் இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் செய்ய வேண்டிய சில பணிகள் இருக்கு. நாங்க அமைதியில் இல்லாட்டக்கூடியவர்கள், சாந்தியை சமாதானத்தை விரும்பக்கூடியவர்கள், தீவிரவாதத்துக்கு மிகவும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப ஒரு அமல், குர்ஆன் இறங்கிய மாதம் குர்ஆன் ஓதணும், குர்ஆனை ஃபுல் பண்ணணும், குர்ஆன் படி அமல் செய்யணும், குர்ஆன் மற்ற மக்களுக்கு எடுத்து முன்வைக்கணும். கனிமானவர்களே, குறிப்பாக இந்த நாட்டுடைய மஸ்ஜித் நிர்வாகிகள், மதரசா நிர்வாகிகள், மஸ்ஜிதுடைய இமாம்கள், மதரசாவுடைய உஸ்தாத்மார்கள், ஊர் தலைவர்கள், தனவந்தர்கள், முக்கியஸ்தர்களுக்கு நான் மிக பணிவாக அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது என்ன? எதை பற்றி சந்தேகம் மக்களுக்கு இருக்குது? உலகளாவிய ரீதியில ஏற்படுத்தப்பட்ட சந்தேகம், சில நாசகார செயலில் ஈடுபட்ட அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உள்ளான அந்த குறிப்பிட்ட இந்த தீவிரவாதத்தில் ஈடுபட்ட இஸ்லாம் என்ற பெயர்ல அநியாயக்காரர்கள், அவர்கள் இன்றைய ஐஜிபியுடைய கூற்றின்படி 99% கைப்பற்றப்பட்டிருக்கிறார்கள். சில நாசக்காரர்கள் அழிவுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இதுல எங்களுக்கு தெரியுமாக இருந்தா யாரும் இதோட தொடர்புள்ளவர்கள் இருக்கிறாங்க, அவர்களை அடையாளம் கண்டு கொடுப்பது எங்களுடைய ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் உள்ள கட்டாய கடமை. இதுல தவறு செஞ்சா இதுக்கு பிறகும் இந்த நாட்டில் வாழ்றது கஷ்டமாகும். நாம் எப்படி 1000 வருடம் ஒரு நாட்டு பற்றுள்ள இஸ்லாமிய நம்பிக்கை உள்ள மக்களாக வாழ்ந்திருக்கிறோமோ, இஸ்லாமும் இந்த நாடு பற்றும் வேற்றுமையான ஒன்று அல்ல. இஸ்லாம் போதிக்கக்கூடியதுதான் ஹுப்புல் வதன் என்பது, நாட்டை நேசிப்பது, நாட்டுடைய பற்றுள்ளவராக வாழ்வது, நாட்டுக்கு தேவையான விஷயங்களை மனிதன் ஒரு ஒரு பொறுப்பாக இருந்து செயல்படுத்துவது இஸ்லாம் கற்று தந்த அடிப்படையானது. ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு அடிப்பணிந்து நடக்கொள்ள அவருக்கு என்ன வரும் தெரியுமா? மனித நேயம் வரும், மனிதர்களை மதித்து நடப்பார். அந்த மனித நேயம் வரக்குள்ள நாட்டு பற்று ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்ப நாட்டுக்கு அநியாயம் செய்யக்கூடிய எந்த ஒரு இனத்துக்கும் மனிதனுக்கும் அநியாயம் செய்யக்கூடியவன் அது ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது. அநியாயம் அல்லாஹ் தஆலா விரும்புவது கிடையாது. ஆக இந்த இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஆக முக்கியமானது குர்ஆன் மீது சந்தேகம், ஹதீஸ் மீது சந்தேகம், முஸ்லிம்களுடைய சில நடவடிக்கைகள் மீது சந்தேகம். அல்லாஹ் செய்த மாபெரும் கிருபை, இந்த மஸ்ஜிதில் நான் திரும்ப திரும்ப மார்ச் மாசத்தில் நடத்தின குத்பாலையும், ஏப்ரல்ல செய்த குத்பாலையும், குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு, முதலாவது அந்த மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டவர்கள கையில் ஒப்படைக்கப்பட்டதை இந்த மஸ்ஜிதில் வச்சுதான். அல்ஹம்துலில்லாஹ். அது பிறகு இந்த நாட்டுடைய ஜனாதிபதிக்கு 7ஆம் தேதி ஏப்ரல் மாசம் ஒரு பிரதி கொடுக்கப்பட்டது. இது 8-9 வருஷம் முயற்சி செய்து உலமாக்கள் எல்லாரும் சேர்ந்து இதனால செய்திருக்கிறோம். உலமாக்கள், இந்த நாட்டுடைய முக்கியஸ்தர்கள், இந்த நாட்டுடைய மஸ்ஜித் நிர்வாகிகள் உடைய ஒரு கட்டாய கடன் இருக்குது. இந்த தர்ஜுமாவை அந்த மக்களுக்கு கொண்டு போயிட்டு ஒப்படைக்கிறது. அதுலேயும் குறிப்பாக 26 ஆயத்தில் அவர்களுக்கு சந்தேகம் இருக்கு. இந்த 26 ஆயத்தை நீங்க எங்களோட வெப்சைட்டுக்கு, ஜெமிஸ்லமா வெப்சைட்டுக்கு போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். அது இங்கிலீஷ் தமிழ்லையும் இருக்குது, சிங்களத்திலும் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இங்கிலீஷ்லையும் சீக்கிரம் அது டவுன்லோட் ஆகிரும். அதை நீங்க நாங்கள் அதை பிரிண்ட் பண்ணும் வரைக்கும் எல்லா நாட்டில் எங்க இருந்தாலும் இந்த 26 verses of Holy Quran, அந்த டவுட்ஃபுல் verses, அதை கொண்டு போயிட்டு நீங்களும் தமிழ்ல படிக்கலாம், உலமாக்களும் படிக்கலாம், சிங்கள மொழியில படிக்கலாம். இந்த நாட்டில் உள்ள விற்குமார்கள், படித்தவர்கள், யூனிவர்சிட்டியில் உள்ளவர்கள் எல்லோருக்கும் இதை ஒப்படைக்கலாம். இது வெரி ஈஸி, யாருமே இதுக்கு பெரிய டிராவல் பண்ணி வரணும்ன்றது இல்ல. ஜெபத்துலமான வெப்சைட்டுக்கு போங்க, இங்கிலீஷ் சிங்களத்தில் இருக்குது, தமிழ்ல இருக்குது, அதை நீங்க டவுன்லோட் பண்ணி காப்பி எடுத்து அவர்கள்ட்ட நீங்களும் படிங்க, ஒரு கூட்டாக இருந்து படிங்க. ஒவ்வொரு மஸ்ஜிதும் நான் சொல்றத மிக கவனமாக கேளுங்க. இது இந்த பேசக்கூடியது இன்னைக்கு 7ஆம் தேதி பேசுகிறேன், நாளைக்கு 8ஆம் தேதி இந்த SLBC-ல இது ஒளிபரப்பப்படும். இதை நாட்டு மக்கள் அனைவர்களும் கேட்கணும், உலமாக்களும் கேட்கணும், நிர்வாகிகளும் கேட்கணும், முக்கியஸ்தர்களும் கேட்கணும். அவர்கள் என்ன செய்யணும் என்பது இந்த நேரத்தில் அதை மஸ்ஜிதுகள் எடுத்து இந்த மஸ்ஜித ஆரம்பிக்கணும். இத நாங்கள் கபீஸ் எடுத்து உட்கார்ந்து மௌலிமார்கள் என்ன செய்யணும், அதை படிச்சுட்டு பொதுமக்களுக்கு விளங்க வைக்கணும். எங்களை பத்தி நாங்க தீவிரவாதத்தை போக்கக்கூடியவர்கள் இந்த ஆயத்து தான் என்று அப்படி அல்ல, தீவிரவாதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இந்த சம்மதம் கிடையாது என்பதை நாங்கள் முந்தையே அறிவிச்சிட்டோம். 2014 இதுக்கு பதில் கொடுத்துட்டோம். ஆனா நாங்க யாரும் இதை படிக்கிறது இல்லை. இதுக்கு மேல் அலட்சியமாக இருக்கவாளா? இதை கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த விஷயத்துல உடனடியாக கலவரம். ரெண்டாவது, இஸ்லாமிய அடையாளம் தான் இஸ்லாமிய ஆடை. இஸ்லாமிய அடையாளம் தான் ஒரு பெண்ணுடைய ஆடை எப்படி அமைய வேண்டும், ஒரு ஆணுடைய ஆடை எப்படி அமைய வேண்டும், ஒரு குழந்தையுடைய ஆடை எப்படி அமைய வேண்டும். இது ஒரு முஸ்லிம் கன்சர்வேட்டிவாக இருப்பார், தன்னுடைய மார்க்கத்தை நாம் முறையாக பின்பற்றணும். நான் விமர்சிக்க குறை சொல்ல அவரை நான் வந்து தவறாக சுற்றி காட்ட இல்லை. ஆனா எனக்கு இந்த ரைட்ஸ் வந்திருக்குது, அது ரிலிஜியஸ் ரைட்ஸ், அந்த ரைட்ஸ் நான் பேணி வருகிறேன் என்ற இந்த நிலைப்பாடை நாம் எடுத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் தான் நாங்க மார்க்க விஷயங்களை எப்படி நாங்க முன்னெடுத்து போக வேண்டும். ஆக இப்ப உள்ள கட்டாய கடமை மூணு விஷயங்கள். ஒன்றுக்கு குர்ஆன் சிங்கள மொழிபெயர்ப்பு, ஒவ்வொருவரும் தஃப்ஸீர் இப்னு கதீர் அல்லது அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் மொழிபெயர்ப்பு, இந்த தமிழில் உள்ள தஃப்ஸீர் ஷேக் முஃப்தி தக்கி உஸ்மானி அவர்களுடைய ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டக்கூடிய ஒரு தஃப்ஸீர். நான் ஒரு விஷயத்தை இங்கு சொல்ல கொல இது நாட்டுக்கும் உலகத்துக்கும் சொல்கிறேன். ஏ ஒரு பேச்சில் அது ஒரு ஒரு பொறுப்புள்ளதாக இருக்கணும். நீங்க இந்த மொழிபெயர்ப்பு படிங்க என்று சொன்னா அந்த மொழிபெயர்ப்புல உள்ள விஷயங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம். எங்களுடைய சிங்கள மொழிபெயர்ப்பையும் அதனுடைய அந்த எக்ஸிஜிசிக்ஸ் விளக்கத்தையும் நீங்க படிப்பீங்க என்று சொன்னா அதுல தெளிவு கிடைக்கும். அதுல சந்தேகம் இருந்தா இதுல நாடலாம். கனிமன் சகோதரர்களை தெரியாக்களே, இந்த அடிப்படையில திரும்ப ஒரு விடுத்தம் நான் எல்லா மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கும், இந்த நாட்டில் உள்ள படித்த புத்திஜீவிகள் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும், உலமாக்கள் மதரசால மஸ்ஜிதுல தொழில மத்தமத்த ஜெமியாவுடைய பொறுப்பில் உள்ள உலமாக்களுக்கும் மிக பணிவாக வினயமாக வேண்டிக் கொள்வது, இந்த ரமதானுடைய அல்லாஹ் இறக்கி வைத்த குர்ஆன் மீது வந்திருக்கக்கூடிய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதுதான் ஆக பெரிய கடமை. நீ தராவி தொழுகையில் என்று அல்லாஹ் பிடிக்க மாட்டான், அதுக்காக தராவியை விடுறது என்பது அல்ல. ஆனா இந்த தீனுக்கு இப்படி சந்தேகம் வந்துச்சே, இது உனக்கு எல்லா சக்தியும் இருந்து நீ இதை ஒப்படைக்காம இருந்தியே நல்லா கேட்பான். தராவி சுண்ணத்தான், அந்த தராவியுடைய அமலை சிறப்பாக நிறைவேற்றும். அது ஒரு மணி நேரத்துக்குள்ள முடியுது. அதை கொண்டு அல்லாஹுடைய நெருக்கம் ஏற்படும், நான் ஒப்பிட்டு ரீதியாக நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க கஞ்சி கொடுக்கணும், அதை எப்படி கொடுக்கணுமோ கொடுங்க. கஞ்சி கொடுக்கல் என்று அல்லா கேட்க மாட்டான். ஆனால் இந்த மார்க்கத்துக்கு சந்தேகம் ஏற்படுத்தப்பட்டதே இதை நிவர்த்தி செய்ய நீ பாடுபடவில்லை என்று நாட்டுடைய 20 லட்சம் முஸ்லிம்கள் கேட்பார்கள். யாரும் அவர் செய்யணும் இவர் செய்யணும் என்று சாட்டு போக்கு சொல்ல முடியாது. நான் இந்த அமானிதத்தை வலவையாக ரமதானுடைய முதல் நோம்புல நோம்புடைய கடமைகளை நோம்பை எப்படி அனுஷ்டிக்கணும் என்றுதான் பேசுவேன். அதனுடைய சிறப்போ அதனுடைய கடமைகள். ஆனா இன்றைய இல்முல் ஹால் சில விஷயங்கள் அந்தந்த நேரத்துக்குள்ளது பேசப்படுகிறோம். இந்த நேரம் எல்லோரும் கருத்து கெடுக்க வேண்டும், ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு காலத்தில் எங்கள்கிட்ட சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. எங்களுக்கு ஜியால பத்தி சந்தேகம் இருக்குது, கொடுங்க, எடுங்க அந்த புத்தகத்தை. ஒரு 50 பக்கத்தான், ஒரு 100 ரூபாய் வராது அந்த புத்தகம் எடுத்து கொடுங்க, எடுங்க, கொண்டு போயிட்டு விநியோகிங்க. தமிழ்ல இருக்குது, சிங்களத்துல இருக்கு, நீங்களும் படிங்க, 19 கொடுங்க. இந்த ரமதான்ல இதை முயற்சி எடுங்க. பெண்களுடைய ஹிஜாப் என்ன, நிகாப் என்ன, ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறோம். 5வது 6வது உள்ள அந்த சமாஜ சம்பாதுடைய புத்தகங்களை எந்த அளவுக்கு முடியுமோ அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணியோ அதை எடுத்தோ விநியோகிங்க. நீங்க படிங்க மக்களுக்கு. ஆக 4 புத்தகத்தை சொல்கிறேன். முதலாவது அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன், 2வது 26 ஆயத்துகள் சம்பந்தப்பட்டது, 3வது இந்த 6 புத்தகங்கள் சமாஜ சம்பாதையுடைய சந்தேகத்துக்கு உட்பாக்கப்பட்ட இந்த 6 அம்சங்கள், 4வதாக சீஜ வீரமந்திரியால் எழுதப்பட்ட இந்த ஸ்ரீலங்கன் இஸ்லாமிக் ஜூரிஸ்பிரடன்ஸ், இஸ்லாமிய சிக்குடைய கண்ணோட்டம் உலகளாவிய பார்வையில் என்ற இந்த தலைப்பில் பேசப்பட்டது. இதை ஒவ்வொருவரும் மஸ்ஜித் மஸ்ஜிதாக ஊரூராக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிஐஜிக்கு அவர் ஒரு பௌத்தராக இருந்தால் அவரோட பேசி யாழ்ப்பாணத்தில் உள்ளவங்க பேசணும். காத்தாங்குடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு இதை பேசி முன்வைக்கணும். ஹம்மாந்தோட்டில் உள்ளவர்கள் இதை முன்வைக்கணும். கண்டி அங்க மல்வத்து அஸ்கிரி இருக்குது, அதை சூழ்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் இது கொடுக்கப்படணும். கேகல் டிஸ்ட்ரிக்ட்ல வாழக்கூடிய மக்கள், ரத்னமுறையில் வாழக்கூடிய மக்கள், நாங்கள் தொழிலில் ஈடுபட்டது போல இன்றைய எங்களுடைய கடமையாக எடுத்து இந்த பணியில நாங்கள் ஈடுபடுவது மிக அவசியமாக அல்லாவுக்காக திரும்ப ஒரு விடுத்தோம். உலமாக்களே அலட்சியமாக இருக்க வேண்டாம். உங்களுடைய எதிர்கால விஷயங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அது ஒரு ஜம்மியத்துள்ளமான கடமை மட்டுமல்ல, அது குறிப்பிட்ட உலமாக்கள் முக்கியஸ்தர்கள் நிர்வாகிகளுடைய கடமை மட்டுமல்ல, ஒவ்வொருவருடைய கடமை. சூரத்துல் அஸ்ர அமல் செய்யுங்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் மேலான கிருபை செய்வார். எல்லாரும் இதுக்கு நீயே சுயமா இன்ஷா அல்லாஹ் நான் இந்த கடமையை இந்த பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றப் போகிறேன் என்ற இந்த வைராக்கியத்தோடு நான் இதுல கலந்திறங்கும் பொழுது இன்ஷா அல்லாஹு தாலா அவர்களுடைய உள்ளத்துல அந்த முந்தி இருந்த எங்கள் மீது உள்ள நம்பிக்கையும் பற்றும் நிச்சயமாக திரும்பி வரும். மனித நேயத்துக்கு அப்பால், அரசியலுக்கு அப்பால், நாம் மனிதர்கள் என்ற அடிப்படையில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். மார்க்கம் என்ற அடிப்படையில் எமக்கு சில வேற்றுமைகள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும். சகவாழ்வை கட்டியெழுப்ப வேண்டும். கனிவாளர்களே, எனக்கு ஞாபகம் இருக்குது, இங்க நீங்க தேடி பார்க்கலாம், 2006 நான் ஜப்பானுக்கு ஒரு கான்பரன்ஸுக்கு போயிருந்தேன். அந்த கான்பரன்ஸ முடிச்சுட்டு வந்துட்டு நான் இந்த மெம்பர்ல இந்த தலைப்புல பேசியிருக்கிறேன், சகவாழ்வோ எவ்வளவு முக்கியமானது என்ற தலைப்புல. இது சுமார் 13 வருஷத்துக்கு முன்பு. இதை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற இந்த செய்தியை மக்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருந்த
எங்கள் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்களை அவர்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் சந்தோஷப்படுகிறார். மதரசா அரபு பாஷ என்பதே ஒரு சந்தேகம். இது சந்தேகத்துக்குரியது அல்ல. ஏன் நாங்கள் இந்த வரலாறு விளங்கல்ல, இந்த வரலாறு நாங்கள் மக்களுக்கு விளங்க வைக்கல. மதரசா வெறுமனே மதரசா மட்டும் கட்டினோம், மதரசாவிலிருந்து சுத்தி வளர்ச்சி என்ன செய்யப்பட வேண்டுமோ அதை செய்ய தவறிவிட்டோம். இந்த ரமலான்ல முதலாவது அல்லாஹ் கிட்ட செய்ய வேண்டிய தௌபா அதுவாக இருக்கிறோம். திரும்ப திரும்ப சொல்லிருக்கிறோம், மதரசாவை சூழல்ல மாற்று மத சகோதரர்களை மதரசாண்ட எந்த ஆண்டு குழந்தை காட்டுங்க. கண்டில் இருக்கிற மதரசால, கொழும்புல இருக்கிற மதரசால, அம்பந்தோட்டில் இருக்கிற மதரசால, காத்தான்குடியிலையும் கிழக்கில் உள்ளவர்களும் வந்து ஓதக்கொல இந்த மக்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. கண்ணியமானவர்களே, இலங்கையில முஸ்லிம்கள் வந்த காலத்தில் இருந்தே மதரசா வந்துட்டு இருக்கு. முஸ்லிம்கள் இஸ்லாம் உலகத்துக்கு இலங்கைக்கு வருவதற்கு முன்பில் இருந்தே அரபு பாஷை இலங்கைக்கு வந்திருக்கு. அரபு பாஷை, அரபு பாஷை என்பது இலங்கைக்கு புரிதல்ல. அரபு பாஷையுடைய வரலாறு இஸ்லாத்துக்கு முத உள்ளது என்பதற்கு ஆதாரம் இருக்கு. இஸ்லாம் வந்தது 1200 வருஷம் இல்லா 2000 வருஷம் அரபு வந்ததுக்குரிய ஆதாரங்கள். அவ இலங்கைக்கு நபியவர்கள் பிறப்பதற்கு முன்பே அரபு இஸ்லாம் அரபு என்பது வந்திருக்கிறது. அரபு மொழி அரபியர்கள் வந்திருக்கிறார் இலங்கைக்கு. அரபியர்கள் வாழ்றாங்க தானே உலகத்தில், அரபு பாஷை பேசுறாங்க தானே உலகத்தில். அந்த அரபு பாஷை பேசக்கூடியவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறார். நபியவர்களுடைய வருகைக்கு பிறகு ஒரு 1000-1200 வருஷத்திலிருந்து அரபிகள் இங்க வந்திருக்கிறார். அது வேறு வழியா இருக்கலாம், புட்டலமாக இருக்கலாம். எந்தெந்த பகுதியில் அரபிகள் வந்தார்களோ, அரபிகள் வந்து இங்க திருமணம் முடித்தது இந்த பௌத்த மக்களை திருமணம் முடித்து அவர்கள் இங்க வாழ்ந்திருக்கிறார். ஒரு முஸ்லிம் வரக்குல ஒரு சஹாபி பயாற்சிக்கிறார். புகாரில் இந்த ஹதீஸ் ஹயாத்து சஹாபா மற்ற கிரந்தங்கள்ல வந்திருக்கிறது. நபீனத்தில் வருகிறார், யார் ரசூல் அல்லாஹ் கலிமா சொல்றார், முஸ்லிமாக ஒரு போறார், சொல்லிட்டு போறான், லா அஸீது அலா ஹாதா வலா அன்குஸ், நான் எதையும் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன், கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் சொல்லிட்டு போயிட்டார். நபியவங்க சொன்னாங்க, ஒரு சொர்க்கவாதியை பார்க்கிறதா இவரை பார்த்துக்கோங்க. அவட பேர் இமாம் என்று அழைக்கப்படுகிறது. வேற புகாரிட ரிவாயத்தில் வருது, தொழுகையை கேட்டார், நோம்ப கேட்டார், இன்னும் சில கடமைகளை கேட்டார். அதுக்கப்புறம் இது நான் நீங்க சொன்ன விதத்திலே நான் முன்வைப்பேன் என்று சொன்னார். போயிட்டார். நபியவங்க சொன்னாங்க, இவரை பார்க்கிறா பாருங்க சொர்க்கவாதின்னு சொன்னார். அவர்கிட்ட என்ன இருந்துச்சு, அவர் தொழுக நோம்பு ஜகாத் இந்த விஷயங்களை நான் மக்களுக்கு போதிக்க போறேன்னு சொன்னார். அவர் என்ன செய்தார், கவனமாக கேளுங்க. அவர் அந்த ஊருக்கு போய் மக்களை கூப்பிட்டு மக்களுக்கு இந்த போதனையை முன் வச்சு வந்து மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. அதுல என்ன செஞ்சாங்க, மஸ்ஜிதை கட்டினாங்க. மஸ்ஜிதை கட்டின மஸ்ஜிதை கட்டி மகரிபுடைய அஸான் சொல்லி தொழ. சில ரிவாயத்தில் வருது, ஒரு ஒரு 13 வயதுக்குள்ள அவருக்கு உடுத்து கூட சரியா உடுக்கலாம். சில ரிவாயத்தில் அதை விட குறைவு, அவருக்கு 7-8 வயது. ஒரு ஊர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, தொழுவிக்கு ஆள் வேணும், யாருமே இல்லை. சூரத்துல் ஃபாத்திஹா இந்த 7 வயது பிள்ளைக்கு மட்டும்தான் ஓத தெரியும். அது எப்படி, ஒரு நாள் நான் கண்டில் இருக்கிறேன், அவர் வெளியில 2 புள்ளில் அழகான ஹிந்தி பாட்டு படிக்கிறோம். நான் வெளியே வந்து பார்த்தா ஒரு முஸ்லிம் 10 வயது வாலிப பிள்ளையும் இன்னொரு பௌத்த வாலிப பிள்ளையும் ஹிந்தி பாஷையில பாட்டுல படிக்கிறான். அவ எனக்கு மனசுல பதிவாகிச்சு இந்த ஹதீஸ். ஹதீஸ் என்னது, சஹாபாக்கள் அந்த காலத்துல ஊர் கடந்து போக்குல சில இடத்துல தரிப்பார்கள், அந்த இடத்துல குர்ஆனை ஓதுவார்கள். குர்ஆனை ஓது கொண்டது அந்த ஊர்ல உள்ள பிள்ளைகள் அந்த குர்ஆனை கேட்டு பாடமாட்டினார்கள். ஒரு மொழியை எப்படி பாடமாக்குறாங்க, அந்த புள்ளதான் எப்படி குரான் பாடமாக்குச்சுன்னா, சஹாபாக்கள் ஊர் கடந்து போக்குல அவர்கள் ஒரு குரானை கேட்டு இந்த புள்ள பாடமாக்கி இருக்குது. இன்றைக்கு இன்டர்நெட்லயும் டிவிலையும் ஒரு இலங்கையை சேர்ந்த தமிழ் சிங்களம் பேசக்கூடியவர் ஒரு பாட்டை கேட்டு பாடமாக்குறாங்க, இந்து படிக்கிறாங்க. அவர் இந்த சஹாபிக்கு, 7 வயது சஹாபிக்கு குரான் ஓத தெரியும், அவர்தான் இமாம ஆக்கிறார். அப்ப சஹாபாக்கள் ஒரு ஊருக்கு போக்கல, முஸ்லிம் ஒரு ஊருக்கு போக்கல, அவங்க என்ன செய்வாங்க, மஸ்ஜித் கட்டுவாங்க. ஏன், அந்த கம்யூனிட்டி ஒரு வழிபட்ட கம்யூனிட்டியா, அவர்கள் நாட்டு பற்றுள்ள கம்யூனிட்டியா, அவர்கள் மனிதர்களை மதிக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியா, அவர்கள் அல்லாஹ் ரசூலை மதிச்சு வாழக்கூடியவர்கள் தான், இஸ்லாமிய அடையாளங்களை பேணக்கூடியவர்கள் தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையுடைய வரலாறுல உமர் ரதியல்லாஹுடைய காலம், மற்ற சஹாபாக்களுக்கு பின்னால வந்த காலத்துல எல்லாம் இஸ்லாமுடைய வருகைகள் இங்கே ஏற்பட்டு, அதை தொடர்ந்து பின்னால அது முஹம்மது பின் காசிம் ரஹிமுல்லாஹ் அவர்களுடைய அந்த காலத்துக்கு கொஞ்சம் முன்பு அங்க இங்க வந்து, இங்குள்ள ராஜா சவுதிக்கு யானை கிப்டாக அனுப்பி, அது கராச்சி போன்ற சின் பகுதியில தாக்குதல் நடத்தப்பட்டு பயங்கரமான, அதுல ரத்தத்தால எழுதி கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டு, அதுக்கு பிறகுதான் இந்தியா போன்ற நாடுகள் அந்த இஸ்லாமிய நிலைமைக்கு வந்த வரலாறு எல்லாம் இருக்கிறது. கன்னிவானவர்களே, அங்க முஸ்லிம்களாக நாங்க ஒரு மஸ்ஜித் வரக்குல அங்கு குர்ஆன் வந்திருக்குது, மஸ்ஜித் வரக்குல மதரசா வந்திருக்குது, மஸ்ஜித் வரக்குல குர்ஆன் மதரசா வந்திருக்குது, மஸ்ஜித் வரக்குல மக்தப் வந்திருக்குது. இந்த மக்தப்ன்ற வார்த்தை இருக்குதே பாலிமெண்ட்ல 1967 பேசப்பட்டிருக்கிறது. இது சாவாக்களுடைய தொடர்ந்து வந்தது. இது குத்தாப்னா அரபு எழுத்துகளை எழுத்துறது, அதுல இருந்தா மக்தப் என்று உருவாக்கப்பட்டது. கனிவான சோதனை தெரியாதுலே, அதனால நான் என்ன இதுல சொல்ல பாக்குறேன்னா, ஒரு முஸ்லிம் ஒரு ஊருக்கு போயிட்டு மஸ்ஜித கட்டக்குல வெறுமனே மஸ்ஜித மட்டும் கட்டுறது இல்லை, அதுல குர்ஆனோட குரான ஓதி கொடுக்கிறது, மார்க்கத்துடைய அடிப்படைகள் ஓதி கொடுக்கிறது, அங்கிருந்துதான் மதரசா ஒன்று உருவாகிறது. அதிகமான ஆலயங்கள் உருவாக்கப்பட்டது ஒரு காலத்துல மஸ்ஜித் இருக்கிறான், மதரசாண்டு தனி இருக்கிறது. பிற்காலத்துல அல்ஹம்துலில்லாஹ் 125 வருஷத்துடைய வரலாறு இருக்குது. கோட்டையில காலில பௌத்தர்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதியில அல் பஹ்ஜால் இப்ராஹிமிய, இப்படி வெளிமடை வெளிகாமத்தில் இப்படி மதரசாக்கள் உருவாக்கப்பட்டு 125 வருஷ வரலாறு உண்டை பெற்றிருக்கிறோம். நான் இந்த வரலாறு தெரிஞ்சுக்கிறோம். மதரசால கற்பிக்கப்படக்கூடியதெல்லாம் இந்த நாட்டில் எங்களுடைய முன்னோர்கள் செய்த ஆகப்பெரிய பாக்கியம், எப்படி விவாக விவாகரத்து சட்டம் ஒன்று உருவாக்கி தந்தார்களோ, வக்ஃபுடைய சட்டம் ஒன்று உருவாக்கி தந்தார்களோ, அதே போல அல் ஆலிம் பார்ட் 1 பார்ட் 2 என்ற இந்த சிலபஸ் இலங்கையுடைய எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிலபஸ் ஒன்றுதான் மதரசாக்கள்ல ஓதி கொடுக்கப்படுகிறது. 2013 நாம் இந்த நாட்டில் உள்ள எல்லாரும் ஒன்றுபட்டு சிலபஸ்ல சில மாற்றம் கொண்டு வரணும் என்று அந்த மாற்றம் கொண்டு, அது முஸ்லிம் ரிலிஜியஸ் கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியால அதுக்கு ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு எல்லாருமே ஒப்பமிட்டு அதையும் நாங்க சட்ட நடவடிக்கை கொண்டிருக்கோம். இன்னொரு படி முன்னேறி இந்த நாட்டில் உள்ள மதரசாக்கள் இன்னும் ஒரு முறையாக நடக்கணும் என்பதற்காக வேண்டி அந்த நேரத்தில் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்த அவரிடத்துல போய் ஒப்படைச்சு இருக்கிறோம். இந்த பாருங்க, எங்களை ஹையர் ஸ்டடிஸையும் சட்டத்துக்குள்ள கொண்டு வாங்க. ஆக எங்களுக்கு இதுல எந்த முரண்பாடும் கிடையாது. எதெல்லாம் சட்டமாக்கப்படணுமோ அது தாராளமாக சட்டமாக்கப்படலாம், எது சட்டமாக்கப்பட தேவையில்லையோ அது சட்டமாக்க தேவையில்லை என்பதை நல்ல விளங்கிக்கொள்ள. எந்த அளவுக்கு சட்டமாக்குறதுக்கு வேணும், அல் வக்ஃபுடைய சட்டம் தேவை, இந்த ஜனநாய நாட்டில் எங்கட முன்னோர்கள் செய்த பாக்கியம் இது ஒரு ஆக்டாக கொண்டு இன்றைக்கு வக்ஃபுண்டு இருக்க போயிட்டுதான் இந்த நாட்டில் இன்றைக்கு எங்களுக்கு மஸ்ஜிதுகள் வக்ஃப் செய்யக்கூடிய அனுமதி அந்த காலத்தில் இருந்து எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. விவாகரத்துடைய ஆக்ட் ஒன்று 1951 அதுக்கு முதல் 1870 அந்த டச்சுடைய ஆட்சி காலத்திலிருந்து நடைமுறையில் இருந்து 1926 ஜஸ்டிஸ் அக்பர் அவர்களுடைய காலத்திலிருந்து நடைமுறையில வந்து ஒரு ஆக்டாக இருக்கிற காரணத்தினால எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அரபு பாஷைக்கு ஒரு ஃபேக்கல்டியே இந்த நாட்டில் 1941 இருந்து வருகிறது. ஆக சுதந்திரத்துக்கு முதலில் இருந்து ஜென்யத்துலமா உருவாக்கப்பட்டது 1924. இப்ப எங்களோட பூர்வீகம் ஒன்று இருக்குது, எங்களுக்கு சில ரைட்ஸ் தரப்பட்டிருக்குது. உலகத்துடைய ஐக்கிய நாட்டு சபையில உலகத்தில் இருக்கக்கூடிய 198 நாடுகள்ல ஒரு சில நாடுகள்ல தான் இந்த நிகாபுக்கு தடை இருக்கு. அப்ப தற்காலிகமாக இந்த நாட்டில் ஒரு அச்ச பீதி, இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நாசக்காரர்கள் அந்த உள்ளத்துல அந்த அல்லாஹ்வுடைய பயம் என்ன, அவர்களுக்கு மனிதன் என்ற அந்த உள்ளம் கூட இல்லாத இந்த குழந்தைகளோட இந்த நாசக்காரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு அது மார்க்கமே கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் எங்களோட பேரை பலி கொடுத்த காரணத்தினால நாங்கள் ஒரு சிக்கலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த சிக்கலில் இருந்து வெளியாகுவதற்கு இந்த நாட்டுடைய பிரதமர், இந்த நாட்டுடைய தலைவர், இந்த நாட்டுடைய டிஃபென்ஸுக்கு உதவியாக இருக்கிறது எங்களுடைய கடமை. நாட்டுடைய உதவியாக இருக்கிறது எங்களுக்கு கடமை. ஆக அந்த உதவியாக இருந்து நாம் எல்லாரும் என்ன செய்யணும், எங்களுடைய ஒத்துழைப்பு வந்தது. அல்ஹம்துலில்லா சில சில நெருக்கடிகள் இருந்தன. அந்த நெருக்கடிகளை நாங்கள் உயரிடத்தில் சொல்லி அந்த நெருக்கடிகளை அல்ஹம்துலில்லா அவர்கள் அதுக்கு வழிகாட்டல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது பெண்கள் வீட்டில் இருந்தே ஆக சலாமத்து, வெளியில போகணும் என்று முகத்தை திறந்துட்டு போங்க, காது திறக்கணும் என்று கெசட் வந்துச்சு அதுக்கும் நாங்கள் முன்னெடுத்து வச்சு இல்லை காது மூடப்படுவோம். இது ஒரு சட்டமாக்கப்படையில் இது ஒரு கெசட்டாக தான் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கெசட்டை சட்டமாக்காம வச்சு கொள்றது இந்த முஸ்லிம்கள் அரசியல்வாதிகள், இந்த நாட்டில் உள்ள வழக்கறிஞர்கள், இந்த நாட்டில் உள்ள புத்திஜீவிகள், இந்த நாட்டில் உள்ள உலமாக்கள், இந்த நாட்டில் உள்ள தனவந்தர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உரியவர்களோட பேசி முறையாக எங்க தேவைப்படுகிறதோ அந்த இடத்துல காட்டுவது என்பது அது ஒரு கட்டாய கடமை. பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக எதுவுமே இருக்கக்கூடாது. கண்ணியமானத்திலே நான் வேறு சில விஷயங்களையும் பேச நான் நாடினேன். அந்த விஷயத்துல குறிப்பாக நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, மார்க்கத்தை சரியான முறையில விளங்கிக் கொள்றதுக்கு முயற்சி எடுக்கணும். ஜென்யத்துல் உலமா இந்த நாட்டுடைய எல்லா உலமாக்களும் ஒன்றுபட்டு எடுக்கக்கூடிய தீர்ப்புகள், உதாரணமாக ரெண்டு சொல்கிறேன். ஒன்று சகவாழ்வோ, ஒன்று ஒற்றுமை. அதே போல ஒன்று சொல்கிறேன், குறை சம்பந்தமான தீர்மானம் ஆறு இருக்குது. நாலாவது ISIS. இந்த ISIS-க்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை 2015 இந்த நாட்டில் எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்திருக்கிறோம். அப்ப இது சிவத்திலமா சொல்லிருக்குதா, இதுக்கு மாற்றமாக நீ செய்யாத மகனே, நீ செய்யாத தாயே, நீ செய்யாத என்னுடைய தகப்பனே, நீ செய்யாத என்று சொல்வது ஒவ்வொருவருடைய கடமை. இது 2015 நாங்கள் பேசி பேசி வந்தோம். உரியவர்கள் அதை செய்யல, அதனாலதான் இது நடந்தது. அதனால ஒரு ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு டிக்ளரேஷன் பிரகடனம் சிமித்திலமான 6 பிரகடனத்தை நான் பல்லாயிரம் விடுக்க சொல்லியிருக்கேன். ஒவ்வொருவரும் படிங்க, சூரத்துல் ஃபாத்திஹா போல விளங்க வைங்க. நானே இந்த இடத்துல 100 முறை பேசியிருக்கேன், நீங்க ஒரு 10 முறை பேசக்கூடாதா? இந்த இடத்துல 100 முறை எனக்கு உறுதியாக சொல்ல முடியும். இதே விஷயத்தை பலவிடத்தில் பேசியிருக்கிறேன். வேற வேறு வார்த்தைகளால. அதனால ஒவ்வொருவரும் இதை கடமையாக எடுத்து விளங்கும். ஓஹோ, உலமாக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த கருத்துல பிறை விஷயத்தை இப்படிதான் செய்யணும் முடிவெடுத்துட்டாங்க. உலமாக்கள் எல்லாரும் சேர்ந்து ISIS இப்படிதான், இந்த நாடே ஒன்று சேர்ந்து தீர்மானிச்சிருக்க, இந்த நாடே ஒன்று சேர்ந்து சகவாழ்வு இப்படிதான் அமைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாடே ஒன்று சேர்ந்து ஒற்றுமை, வேற்றுமை, ஒற்றுமை இப்படிதான் இருக்க வேண்டும். இறுதி நபித்துவம் இப்படிதான் இருக்க வேண்டும். சாவாக்களுடைய மனாகம் இப்படிதான் பேசப்பட வேண்டும். இந்த ஆறும் பேசப்பட்டிருக்க போல நாகரிக எல்லாம் இத மனசுக்கு எடுத்து ஒவ்வொருவரும் செயற்பட வேண்டும் என்பதை மிக பணிவாக அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களையும் ஒன்றுபட்ட சமுதாயமாக வாழ்ந்து நாம் ஒரு முன்மாதிரியான சமுதாயமாக செயல்பட அல்லாஹ் நம் அனைவர்களையும் கிருபிசுவானாக. அஹமதுல்லாஹிபில்லால் ஒரு ஒரு குறிப்பாக ஒரு கடைசி ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, நான் இப்ப பேசினது இந்த நாட்டுடைய இப்ப இருக்கக்கூடிய நிலைமை வச்சு எல்லாம் எனக்கும் சந்தர்ப்பங்கள் எப்படி எப்படி அமையும் என்று தெரியாத ஒரு நீண்ட பயான். கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பேசப்பட்டிருக்கிறது. முக்கியமான விஷயங்கள் நாளைக்கு மக்களுக்கு கேட்கலாம். இப்ப நான் சொல்ல போறது அது என்னன்னா, இந்த ரமலான நாங்க ஜென்னத்துள்ளமா ஒவ்வொரு கட்டத்திலையும் 21ஆம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் ஒவ்வொரு நேரமும் சில விஷயங்களை வழிகாட்டி கொண்டே தான் இருக்கிறோம். அப்ப இந்த வழிகாட்டல்களை தயவு செய்து கொஞ்சம் எடுத்து படிக்கணும். கொஞ்சம் படிச்சாதான் அதை வந்து டவுன்லோட் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த ஜெமியாவுடைய பகுதியில உலமாக்கல நாடி அந்த விஷயங்களை எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஜெமியத்தில் ஆபீஸுக்கு போயிட்டு வெப்சைட்ல எல்லாமே இருக்கிறதுக்கிலே இந்த அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம். நான் இப்ப சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த ரமதான நாங்க நீங்க எல்லாரும் எங்கட வாழ்க்கையில ஒரு மாற்றமான ரமதான மாற்றிக்கொண்டோம். ரமதானுடைய நோக்கம் என்ன? தக்குவா. ரமதான்ல தக்குவா வாரத்துக்கு குரானுடைய வாழ்க்கையை நாங்க நீங்க வாழணும். குரானுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாதான் அல்லாட உதவிகளுக்கு கிடைக்கும். குரான் சொன்னபடி பேசணும், குரான் சொன்னபடி பார்க்கணும், குரான் சொன்னபடி எங்களோட வாழ்க்கை அமைச்சுக்கணும். சஹர்ல இருந்து இஃப்தார் வரைக்கும் சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. பரக்கத் சஹர்ல சஹர் செய்யணும், இஃப்தார்ல கைர அல்லாஹ் செய்யணும். ஒரு துவா கபூல் ஆகுது, எல்லாம் துவால ஈடுபடும். வேற்றுமைகளை களையணும், உபத்தரை மன்னிக்கணும், உபத்தருக்கு துவா செய்யணும், நன்மையை நாடணும், ஈமானோட நோம்பு பிடிக்கணும். மன்சாம ரமதான ஈமான் வாபிசாம், ஈமானோட நம்பிக்கை நாடி நபி வழிப்படி அல்லாட திஹானோட இஹ்லாஸ். இது நோம்ப லைலத்துல் கதர், குர்ஆனுடைய திலாவத். கனிமான சகோதரர்களே, நான் சொன்ன இந்த 26 ஆயத்துகளுடைய அமல்கள் இதுல செய்ய, அமல்கள்ல குறைபாடு செய்யக்கூடாது. அமல்ல குறைபாடு, தராவி தொழுது வந்தோம், தராவியை விட்டுறோம், குரான ஓதி வந்தோம், குரான விட்டுறோம், இல்ல இதுகளை செய்யறதை கொண்டுதான் நமக்கு ஹைரும் பறக்கத்தும் இருக்கு. ஏத்திகா கடைசி 10க்கு மட்டுமல்ல, 7 மண்டா போலீசுடைய அனுமதி எடுத்து மச்சதுல தொடர்ச்சியாக ஏத்திகா நடக்கும். 50 பேர் இல்ல, 5 பேர் இல்ல, மகல்லா அதுக்கு பொறுப்பெடுத்து என்ன செய்வான் அமல், அமல் சதகா, கஞ்சி கொடுக்காதது இருக்குதே சில வலி சஃபர்ல இருக்கக்கூடிய அக்க பக்கத்தில் உள்ளவர்களுக்கு, பிசினஸ்ல ஈடுபடக்கூடியவர்கள், இவர்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும். அதுக்கு மஸ்ஜித் நிர்வாகிகள் மாஷா அல்லாஹ் மாற்று வழிகளை யோசிச்சு இருக்கிறாங்க. அதிகமான பகுதியில அதை செய்து வாரான முறையாக யாரெல்லாம் அதை நிப்பாட்டுட்டீங்களோ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல் இருந்தாலும் அந்த இஃப்தாருக்குள்ள ஏற்பாடுகளை செய்து ஒரு சதக்காவாக. என்ன அமல்கள் சதக்கா இருக்குதே சுபானந்தான், அது பலாய் முசிபத்தை இல்லாமக்கும். ரமதான்ல 30,000 ரூபாய்க்கு இங்க கஞ்சி நடந்துச்சு, மாசத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் சதக்கா நடந்துச்சு. ஒரு ட்ரஸ்டி இதுக்கு 30 லட்சத்தை கொடுக்க இல்ல, பலரும் வந்து கொடுத்தாங்க. அதுக்கு மாட்டு வழியை யோசிக்கணும். இங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள்ல பேசி ஒரு டோக்கன் கொடுத்து அவர்களுக்கு கஞ்சையும் இதையும் ஏற்பாடு செஞ்சு அந்த பணத்தொகையை எடுத்து அந்த ஹோட்டலுடையவர்கள்ட்ட பேசி இப்படித்தான் செஞ்சோம் அல்ஹம்துலில்லா. அது ஒரு பெரிய சதக்காவாக இருக்கும். சதக்காக்கள் கொடுக்கறதுக்கு தடைகள் உண்டாயிடக்கூடாது. அதே நேரத்தில் சென்ற வெள்ளிக்கிழமையும் இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் நாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பணம் ஒன்று கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் என்ற இந்த கொழும்புடைய பெடரேஷன்கள் இந்த நாட்டுடைய எல்லா மக்களிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். என்னென்ன முடியுமோ கனிவான சகோதரர்களே, நபியவர்களுடைய ஒரு சிறப்பான தன்மை இருக்குது. அது கஷ்டமானவர்கள் யாராக இருந்தாலும் அதை பார்க்க மாட்டாங்க. கடுமையான விரோதிகளாக இருந்தார்கள் மக்கத்து மக்கள். நபியவங்களை விரட்டினாங்க, அங்க ஒரு வறட்சி வந்துச்சு. அந்த மக்கள் ஒரு அப்பீல் அனுப்பினாங்க நபிக்கிட்ட, யார சொல்லலாம், எங்களுக்கு கரையான கஷ்டமா இருக்குது. அந்த விரோதிகளுக்கு கூட நபியவங்க உதவி செஞ்சாங்க. இந்த கிறிஸ்தவ மக்கள் எங்களோட 1000 வருடம் நல்ல ஒரு பண்பாடோட வாழ்ந்திருக்கிறார். எங்களுக்கு அவர்களுக்கு இடையில் ஒரு நல்ல உறவு இருந்திருக்கிறது. இந்த உறவை கெடுக்கிறதுக்கு சில சதிகள் நடக்குது. இதை டிஃபீட் பண்றதுக்கு நாங்க நீங்க எடுக்க வேண்டிய ஆக ஒரு கட்டம் தான். குறைஞ்சது எங்களால பணத்தால் உதவி செய்ய முடியும்டா, அதை நாங்கள் செய்யறதுக்கு முன்வரவே அரசாங்கம் கொடுப்பாங்க, யார் யாரும் கொடுப்பாங்க, அதனால நாங்க ஏன் கொடுக்கணும் என்ற இப்படி தேவையில்லாத பேசுகிறேன் பேசக்கூடாது. எங்களோட தீன்ல உள்ள ஆக சிறப்பான அம்சம், குரோதம் பயிராக்கி உள்ளவர்களுக்கும் நபியவர்கள் கொடுக்க வேண்டி வந்தால் தாராளமாக ஏ அதுதான் இதை டிஃபீட் பண்ணும். இந்த சிச்சுவேஷனை டிஃபீட் பண்ணும். உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் இஸ்லாத்துக்கு வரமாட்டேன் என்று சொன்ன அந்த சஃப்வான் உமையாவுக்கு ஒரு ஒரு பெரிய சொத்த பொருளை நபியவங்க அப்படி தூக்கி கொடுத்தாங்க. அதை கண்டு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதனால கண்ணியமானே வாலிபர்களை வழிநடத்துங்க, பெண்களை வழிநடத்துங்க, மஸ்ஜிதுகள் வழிநடத்துங்க, ஊரை வழிநடத்துங்க. எல்லோரும் ஒன்று சேர்ந்து துவாவோட தௌபாவோட இஸ்திக்பாரோட இந்த காரியத்தில் ஈடுபடணும். கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நாங்கள் ஈமான் உள்ளவர்கள், நாங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை, இந்த நாட்டுக்கும் நாங்கள் துரோகிகள் அல்ல. யாரோ செஞ்சது எங்கள் மீது போடாதீங்க. நாங்கள் எங்களோட நம்பிக்கையில மிக உறுதியாக இருக்க வேண்டும். எங்க நம்பிக்கையில தளர்வு வரக்கூடாது. அல்லாஹ் உதவி செய்வான். அந்த ரப் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். என்ன, நாங்கள் அநியாயம் செய்யல. அநியாயம் செய்யாதவர்களுக்கு அல்லாட உதவி இருக்கிறது. நாங்கள் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறோம் சில நாடகா சக்திகளால். துவா கபூலாகிறது ஒரு தாயுடைய துவா, நீதமான அரசனுடைய துவா, அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய துவா. அதனால எங்களோட துவா கபூலாகும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா உடனே கபூல் செய்வான், தாமதிச்சு கபூல் செய்வான், அழுக வச்சு கபூல் செய்வான், கேட்டதுக்கு மாற்றமாக தந்து கபூல் செய்வான், அல்ல ஆகரத்தில் தருவான். உடனே தருவான், தாமதிச்சு தருவான், அழுக வச்சு தருவான், கேட்டதுக்கு மாற்றமாக தருவான், கேட்டது ஆகரத்தில் தருவான். அதனால எங்களோட விசுவாச நம்பிக்கையில கொஞ்சமும் தளர்வு வரக்கூடாது. நாங்கள் நீங்க மிக உறுதியாக இருக்கணும். எங்களோட மார்க்கத்தில் எது விட்டு கொடுக்க இயலுமோ அதை நாங்கள் விட்டு கொடுப்போம். எங்களுக்கு நீங்க பலவந்தமாக உங்களை திணிச்சிங்கன்னா அது எங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஆனா நாங்கள் அதுக்கு நாட்டு சட்டம் என்ற அடிப்படையில் வழிபடுவோம். எதையுமே மார்க்கத்துடைய ஒரு விஷயத்தை இந்த நாட்டில் எல்லா விதமான ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்திருக்கிறீங்க. அதனால எங்களுக்கும் அனுமதி தான். எங்கட விஷயத்த சட்டத்தை கொண்டு இந்த டெரரிசத்தை காட்டி எங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து எங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கி எங்களோட உரிமைகளை பறிக்க முயற்சி செய்யாதீங்க. அது நல்லதாக இருக்காது என்பதையும் நாங்கள் உரிய முறையில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். எல்லாரும் ஒன்றுபடுவோம், துவால ஈடுபடுவோம். மிக உள்ள அதோட இதை பாருங்க, நீர்கொழும்புல மாதிரி சில அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு எந்த காரணத்தை கொண்டும் நாம் இடம் அளிக்கக்கூடாது. நோம்பு காலத்தில் நபியோ என்ன சொல்லியிருக்கிறாங்க, யாரும் உங்களுக்கு ஏசினாலும் பேசினாலும் நீங்க பொறுமையோடு எங்க சின்ன சண்டைகள் மூண்டுமோ அதுதான் பெரிய சித்னாவுக்கு காரணமாக வேண்டும். அதனால இந்த காலகட்டம் மிக பொறுமையாக இந்த குர்ஆனுடைய ஆயத்தை நினைவு வச்சுக்கோங்க. அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், நபியே முன்னே ரசூல்மார்கள் பொறுத்தது போல நீங்க பொறுத்துக் கொள்ளுங்க. எங்களுக்கும் அதே ஆயத்து தான், பொறுமை என்பது கோழைத்தனம் அல்ல. அதனால பொறுமை என்பது ஒரு வகையான வீரம். பொறுமைக்கு பல வகை இருக்குது. பொறுமை நிதானத்தோடு இருக்கணும், பொறுமை அல்லாத வழிகாட்டலோடு இருக்கணும், பொறுமை சோதனையான இடத்தில் இருக்கணும், பொறுமை அல்லாத கட்டளைகளை நிறைவேற்றத்தில் இருக்கணும், பொறுமை பாவமான காரியத்திலிருந்து தடுத்து தவிர்த்து கொள்றதுக்கு இருக்கிறது. பொறுமைன்றதை குர்ஆன்ல 100 இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அதனால பொறுமைய தவறாக இன்டர்பிரேட் பண்ணாதீங்க. 2016 நான் செஞ்ச ஜும்மால குத்பாலையும் 2014 செஞ்ச ஜும்மாலையும் நான் இந்த விஷயங்களை விவரமாக பேசியிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா 2018 மார்ச் மாதத்தில் நான் நடத்தின ஒரு குத்பாலையும் பொறுமையை தான் இங்கே நான் விவரிச்சிருக்கிறேன். அவைகளை கேட்டு செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌபீசுவாராக. எல்லாம் எங்களுக்கு நிலைமைகளை சீராக்குவாயாக, எல்லாம் எங்களை கவலைகளை போக்கிடுவாயாக, ஒன்றுபட்ட சமூகமாக வாழ கிருமை செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி ஸுப்ஹானல்லாஹ்.
For more lectures visit slhub.com.